காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன்னினரில் நான் என்றும் வாழ்வேனையா, உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், இன்னிதயம் உரைய என்னில் வாருமே, உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், இன்னிதயம் உரைய என்னில் வாருமே, நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அருமையான இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலியில் நாம் எல்லோரும் கூடி ஜபித்து குடும்பமாய் இறையருளை நிறைவாய் பெற இதோ இந்த நேரத்தில் இந்த காணொளி வாயிலாக திருப்பலியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தாய் திருச்சபை புனித கத்திரினமாருடைய நாம விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறது. கேத்ரின் என்கிற பெயரில் இருக்கிற பலருக்கும் இன்றைய நாளிலே நாம விழா, அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொள்வோம். மறை சாட்சியாக இறந்து ஆண்டவருக்கு சாட்சியம் சொன்ன ஒரு உன்னதமான ஒரு புனிதை, அலெக்சாந்திரியா நகரை சார்ந்தவர். இவருடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்வு பலருக்கும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தியது என்பது இவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அத்தோடு இணைந்து இன்றைக்கு உலகளாவிய அளவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான ஒரு நாளாக இந்த நாளை அனுசரிக்கிறார்கள். எலிமினேஷன் ஆஃப் வயலேஷன் அகெயின்ஸ்ட் விமன் அப்படின்னு இன்றைக்கு நினைவு கூறுகிறார்கள். பெண் சமூகம் எல்லா நேரத்திலையுமே ஒரு இரண்டாம் கட்ட சமூகமாக இந்த உலகம் பார்க்கிறது. ஒரு வல்னரபிள் சொசைட்டி, எப்போதுமே அடுத்தவருடைய நிழலில் வாழக்கூடிய ஒரு சமூகமாய் பெண் சமூகம் பார்க்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் குடும்ப வன்முறை இன்றைக்கு குடும்பத்தில் மட்டுமல்ல, வேலை செய்கிற இடங்களில், செல்லுகிற இடங்களில், பயண நேரங்களில், இப்படி பல நேரங்களில் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக, போராட்டம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த பெண்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிற அனைத்து கொடுமைகளும் இறைவனுடைய பேரருளால் அது நிறைவுக்கு வர வேண்டும். பெண் சமூகத்தின் மீது கொண்டிருக்கிற மரியாதை உயர வேண்டும். ஆண்கள் எல்லோரும் பெண்களை ஒரு புனிதத்தின் அடையாளமாய் பார்க்கக்கூடிய நல்ல தெளிவான கண்ணியமான பார்வையை ஒவ்வொரு ஆண்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிப்போம். அத்தோடு இணைந்து பெண்களையே பெண்கள் பல நேரங்களில் அவருடைய மரியாதை குறைவாக நடத்துகிறார்கள். பிள்ளை இல்லை என்பதை காரணம் காட்டி, ஒரு சில நேரங்களில் திருமணம் தள்ளி போகிற நிகழ்வை சொல்லி, கணவனை இழந்த காரியங்களை சொல்லி, இப்படியெல்லாம் பெண் சமூகத்தை ஒரு இழுநிலைக்கு தள்ள கூடிய பார்வை இந்த சமூகத்திலிருந்து மாற வேண்டும் என்று இன்றைக்கு இயேசு ஆண்டவரிடம் சிறப்பாக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு ஆண்டவர் எப்போதும் பெண்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவராக இருந்தார். அவர்களுக்கு எப்போதும் கருணையும் இரக்கமும் காட்டக்கூடியவராக இருந்தார். காரணம், அவர் தன்னுடைய தாயினுடைய அன்பை புரிந்தவர், கணவனை இழந்த தன் தாயினுடைய கஷ்டங்களை அறிந்தவர். அந்த நிலையில் இன்றைக்கு பெண்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க இந்த திருப்பலி நம்மை அழைக்கிறது. அழைப்பை ஏற்று இறையருள் வேண்டி இந்த மொழியிலே ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதரான அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, புனித கேத்ரினாவை கன்னியாகவும் வீரமுடைய மறைசாட்சியாகவும் உமது மக்களுக்கு அளித்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் நிலையான நம்பிக்கையில் வலுப்பெற்று திருகவையின் ஒற்றுமைக்காக ஆர்வத்தோடு உழைக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இறைவாக்கின தானியேலிலிருந்து வாசகம் 6:11-27. அந்நாட்களில் முன்னரே கூடி பேசி கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடை உத்தரவை பற்றி குறிப்பிட்டு, அரசரே, 30 நாள் வரையில் அரசராகிய உம்மிடமின்றி வேறெந்த தேவத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடை உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அல்லவா என்றார்கள். அதற்கு அரசன், ஆம் மேதியர், பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாததே என்றான். உடனே அவர்கள் அரசனை நோக்கி, யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கின்றான் என்றார்கள். ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசி கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடை உத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர். ஆகவே அரசனுடைய கட்டளையின்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைந்தார்கள். தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தினாலும் தன் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை, வேறு எந்த களி ஆட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டு அகன்றது. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்து குகையில் வந்தவுடன் துயரக்குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றும் உள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களிலிருந்து விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே, நீடுழி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை, ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, உம் முன்னிலையில் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை, ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். பிறகு அரசனது கட்டளைக்கிணங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களுள் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன. அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுவித்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சு நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரை வாழும் கடவுள், அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. தானியேலை சிங்கங்களின் பிடியினின்று காப்பாற்றியவர் அவரே. அவரே மீட்பவர், விடுதலை அளிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசய மானவரை, அதிலுமே லானவரை. அதிசய மானவரை, அதிலுமே லானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆரா துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆரா துயரங்களில், ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கானந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கானந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசய மானவரை, அதிலுமே லானவரை. அதிசய மானவரை, அதிலுமே லானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை.
Hallelujah, 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 Hallelujah. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 20 தொடங்கி 28 வரையுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகருக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள், அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவு பெறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்க முறுவர், ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானுட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழ தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய உயிர்தரும் வார்த்தையை இப்போது நாம் இணைந்து சிந்திக்க போகிறோம். விவிலியத்தில் நாம் பல கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஒரு சில கதாபாத்திரங்கள் நேர்மறையான கதாபாத்திரங்களாக இருக்கும், ஒரு சில கதாபாத்திரங்கள் எதிர்மறையான கதாபாத்திரங்களாக இருக்கும். நிறைய நபர்களை பற்றி நாம் வாசிக்க கேட்டிருப்போம், ஒரு சில பேர் சொல்ல கேட்டிருப்போம், ஆனால் இது எல்லாமே நம்முடைய மனதில் நிற்கிறதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் நிற்கலை, ஏன் நிற்குது அப்படின்றதும் ஒரு கேள்விதான். ஏன் நிற்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெயரை நாம் அடிக்கடி பழகப்படுத்தியிருப்போம், அல்லது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயராக இருக்கும். பயன்படுத்த பயன்படுத்த அது நம்முடைய மனசில் நிற்கும். உதாரணத்துக்கு தானியல், இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட முதல் வாசகம், டேனியல், டேனி அப்படின்ற பெயர்லாம் நம்ம மத்தியில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதுனால அந்த பெயர் நம்முடைய எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பெயர். அதே போல் அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் உண்மையிலேயே ஒரு சாட்சியமான ஒரு வாழ்க்கை, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையை அந்த மனிதர் இறுதி வரை வாழ்ந்திருந்தார். இன்றைக்கு தானியலுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு நான் இந்த தலைப்பில் சிந்திக்கலாம் என்று நிற்கிறேன். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இதே வார்த்தையை அப்படியே இயேசு ஆண்டவர் நற்செய்தியிலும் சொல்லுகிறார், நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்களுக்கு மீட்பு நெருங்கி வருகிறது என்பதையும் சொல்லுகிறார். திருவருகை காலத்தை நாம் நெருங்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த திருவருகை காலத்தினுடைய பயணத்திற்கு முன்பாக இப்பேற்பட்ட ஒரு வாசகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், தலை நிமிர்ந்து நில்லுங்கள். தானியலுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த பாடம். ஒரு இளைஞராக இருக்கிறார், தன்னுடைய நண்பர்களோடு அவர் வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் அரசனுடைய அந்த நேரடி பார்வைக்கு கீழாக அவர் வருகிறார். அவர் ஒரு சிறப்பு ஆலோசகராக அமைச்சராக அரசனால் நியமிக்கப்படுகிறார். அவ்வாறு அவர் நியமிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவரை போன்று இருவர் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த இருவருமே தானியலுடைய ஞானத்தை கண்டு அவர் மீது பொறாமைப்படுகிறார்கள். தனக்கு கிடைக்காத ஒரு முக்கியத்துவம் இந்த இளைஞனாக இருக்கிற தானியலுக்கு கிடைப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மீது வெறுப்புணர்வு உருவாகிறது. பார்க்கிற பொழுதெல்லாம் அவரை கடித்து துப்புவது போல் அப்படியே கொடூரமான ஒரு பார்வை பார்க்கிறார்கள். இவனை எப்படி சிக்க வைக்கலாம் என்று சொல்லி நினைத்து அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. என்ன குற்றம் சாட்டப்பட்டுச்சு அப்படின்னா, அது நமக்கு பார்க்க ரொம்ப சில்லியா இருக்கும், ஆனால் அன்றைக்கு காலகட்டத்தில் அது ஒரு பெரிய குற்றமாய் குற்றம் சாட்டப்படுகிறார். என்ன, இவர் மூன்று வேளை ஜெபிக்கிறார். இவர் அடிக்கடி ஜெபிக்கிறார். வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, மூன்று வேளையும் முடந்தால் படியிட்டு இவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் இறைவனை வேண்டுகிறார். அந்த இறைவன் யார் என்பதில் தான் பிரச்சனை. இவன் யாவே கடவுளிடம் ஜெபிக்கிறார் என்பதை இவர்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். அவர் விசாரிக்கப்படுகிற பொழுது அதை ஒத்துக்கொள்கிறார், ஆம் நான் ஜெபித்தது உண்மைதான். அவ்வாறு ஜெபிக்கிற பொழுது ஆனால் அந்த அரசனுக்கு தானியல் மேல் நல்ல மரியாதையும் நல்ல எண்ணமும் இருக்கிறது. அவருடைய தூய்மையான உள்ளம், நேர்மறையான பேச்சை கண்டு அந்த அரசர் எப்போதும் தானியலுக்கு ஒரு என்ன சொல்வது, சாஃப்ட் கார்னர் காட்டக்கூடியவனாக அவர் இருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் அவர் கொடுக்கப்படுகிற தண்டனை என்ன, சிங்கத்தின் குகைக்குள் அவர் தள்ளப்படுகிறார். சிங்கத்தினுடைய குகைக்குள் தள்ளப்பட்ட பிறகு இந்த அரசனுக்கு மனம் அங்கலாய்க்கிறது. ஒரு நீதிமானை நான் ஒரு கொலை குற்றத்திற்கு ஆளாக்கி விட்டேனே என்று அவர் உள்ளம் பதறுகிறார். ஆகவே இரவு கொடுக்கப்பட்ட தண்டனை காலையிலே அவர் அந்த குகைக்கு ஓடி சென்று கேட்கிறார், தானியேல் உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே, சிங்கம் உங்களை ஏதாவது செய்து விட்டதா என்று கேட்கிற பொழுது அவருடைய குரலை கேட்டவுடன் மன்னன் அதிர்ச்சி கலந்த ஒரு ஆனந்தத்தை பெறுகிறான். அதிர்ச்சி கலந்த ஒரு ஆனந்தம், சிங்கத்தின் வாயிலிருந்து இந்த தானியேல் நம்பிய கடவுள் அவனை காப்பாற்றி விட்டாரே என்று பேரானந்தத்தோடு ஒரு முழக்கமான ஒரு செய்தியை கொடுக்கிறான். அதுதான் இன்றைக்கு தானியேல் புத்தகம் 6:25-27 வரை நீங்கள் வாசிக்க கேட்டிருந்தாலும் இப்போது நான் சொல்லுகிற இந்த வார்த்தை நாம் எல்லோரும் இணைந்து கேட்கலாம் என்று நினைக்கிறேன். தானியேல் சிங்கத்தின் குகைக்குள்ளிருந்து சிங்கத்தின் வாய்களை கடவுள் கட்டி போடுகிறார். தானியேலுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. இந்த செய்தியை யாவே கடவுளை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்த அந்த அரசன் கேட்ட பிறகு அவன் சொன்ன வார்த்தை இதுதான். தாரியு அரசன், அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஒரு அறிக்கையை விடுவித்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகுக, வழக்கமான ஒரு செய்தி. என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். யாவே கடவுளுக்கு அன்று சொல்லவில்லை, தானியேலுடைய கடவுள். அப்படின்னா இந்த கடவுள் எவ்வளவு வல்லமையானவர், நல்லவர், இரக்கம் நிறைந்தவர் என்பதை கடவுளே இவனுக்கு நேரே வந்து சொல்லவில்லை. மாறாக இவர் தானியேலை கண்டவுடன் கண்டுகொள்கிறார், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், நாம் ஆபிரகாமின் கடவுள் என்று நான் குலமுதுகருடைய கடவுளாக அடையாளப்படுத்தப்பட்டு வந்திருந்த அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த தாரியு அரசன் சொல்கிறார், தானியேலின் கடவுளுக்கு நீங்கள் அஞ்சி நடுங்க வேண்டும். இது என்னுடைய ஆணை, ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்து நிற்கிறார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவருடைய அரசுரிமைக்கு முடிவு வராது. தானியேலை சிங்கங்களின் பிடியிலிருந்து காப்பாற்றியவர் அவரே, அவரே மீட்டவர், விடுதலை தருபவரும் அவரே, விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. மிகப்பெரிய ஒரு ப்ரொமல்கேஷன், விசுவாச அறிக்கை. நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பறையில் சொல்லுகிறோமே நம்பிக்கை அறிக்கை, அவற்றுக்கு இணையான ஒரு நம்பிக்கை அறிக்கையை ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவான பார்வை பெற்ற ஒரு மனிதர், இறை அனுபவத்தை நிறைவாய் பெற்ற ஒரு மனிதரை போல இந்த தாரிய அரசன் சொல்லுகிறார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசர் அவரே, அவருடைய ஆட்சிக்கு ஒருபோதும் முடிவே இராது என்று சக்கரியா சொன்னது போல இவருடைய வார்த்தைகளும் இங்கே வளமாய் வலுவாய் வந்து விழுவதை நான் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, ஒருவனுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையின் மூலமாக இன்னொருவனுக்கு வாழ்வு கிடைக்கிறது. தானியேல் என்கிற மனிதனுடைய நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை, அவருடைய தூய நடத்தையின் காரணமாக தாரியு ஈர்க்கப்படுகிறான். அவன் ஆண்டவரை கண்டுகொள்கிறான். என் அன்பு இறைப்பிள்ளைகளே, நாம் எல்லோரும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி பலரையும் கிறிஸ்துவுக்குள் ஆதாயமாக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு தான். நான் சின்னப்பாரா இருக்கும் போது ஒரு பங்கில் ஒவ்வொரு முறையும் நன்மை கொடுக்க போவது உண்டு. அந்த வீட்டுக்கு நான் போவேன். அந்த அம்மாவுக்கு மிக ஆழமான கடவுள் நம்பிக்கை, அதில் மாற்றுக்கருத்து என்பதே இல்லை. ஒரு முறை பள்ளிக்கு சென்று விட்டு வருகிற பொழுது அந்த வீட்டில் வெளியில் மேட்டு போட்டிருந்துருக்கிறாங்க. அது மழையில் நினைஞ்சு வந்ததுனால அந்த படிக்கட்டிலிருந்து வடிந்து வந்த தண்ணி அந்த மேட்லேயும் லைட்டாக பட்டிருந்துருக்கு. அந்த அம்மா காலை வச்சோன்னு சரட்டுன்னு அந்த மேட்டு வலிக்கிருச்சு. கீழே விழுந்ததில் அவங்களுடைய இடுப்பு எலும்பு பயங்கரமான அடிபட்டு அவர்கள் படுக்கையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த அம்மா படுக்கையிலே இருக்கிறாங்க. ஒரு 2 மாதம் கழித்து அவர்கள் மருத்துவ சிகிச்சையெல்லாம் முடித்த பிறகு வீட்டுக்கு வருகிறார்கள். வந்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் சாமியை கூப்பிடுங்கள், நான் ஒவ்வொரு வாரம் ஒரு முறையாவது நற்கருணை வாங்க வேண்டும் என்று அந்த தாய் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லுகிறார். அந்த ஆசிரியர் கொஞ்சம் முதிர்ந்த ஆசிரியர் தான். அப்போது அந்த வீட்டுக்கார் வந்து பயங்கரமான கோபம் அவருக்கு. அவர் இயல்பாகவே கோயிலுக்கு அதிகமாய் வராத ஒரு நபர். ரெண்டாவது இந்த அம்மா கோயிலுன்னே கிடந்துட்டு இப்போ திடீர்னு அடிபட்டு 2 மாதம் ஆஸ்பத்திரியில் கிடக்கிற பொழுது அவர் அதிகமாக இந்த அம்மாவை கடவுளுடைய பெயரை சொல்லியே கிண்டல் பண்ணியிருக்கிறார். கடவுளுடைய நாமத்தை சொல்லியே கிண்டல் பண்ணார். கோயில் தெரிஞ்ச என்ன தள்ளி கட்டிக்கிட்டு வந்தேன், கோயில் தெரிஞ்ச எந்த பெட்டில் 2 மாதம் படுத்து கிடக்கிற, என்ன ஆண்டவர் தெரிஞ்ச உனக்கு என்னத்தை ஆண்டவர் அள்ளி கொடுத்தாரு, இப்படியெல்லாம் அந்த அம்மாவை காயப்படுத்துறது போல ஒரு வெறுப்பினுடைய உச்சத்தில் கடவுளை கொச்சப்படுத்தி இந்த அம்மாவுடைய நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குற விதத்தில் பல முறை இப்படி பேசிட்டே இருந்திருக்கிறார். அப்போ நான் நன்மை கொடுக்க சென்றேன். ஒவ்வொரு முறையும் செல்கிற பொழுது அந்த வீட்டுக்காரை பொறுத்தளவில் நான் ஒரு அலையாத விருந்தாளி. அந்த வீட்டுக்கு போகும்போது அவர் பார்க்கிற பார்வை, ஒரு வாங்க கூட சொல்ல மாட்டார், ஒரு பிரைஸ் இயேசு கூட சொல்ல மாட்டார், அப்படி மாதிரி சிரிப்பார், அப்படி போயிடுவார். ஆனால் அந்த அம்மா ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுது தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க. சாமி, எனக்கு வந்து நான் விழுந்து கிடக்கிறத விட நான் விழுந்து கிடப்பதை பார்த்து பலரும் என் ஆண்டவரை நிந்தித்து பேசுகிறத என்னால் சகிச்சுக்கிற முடியலை. அவ்வளோ தூரம் என்னால் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து இழிநிலைக்கு உட்படுத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த அம்மா வேண்டிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சொன்னாங்க, நான் என் பொருட்டு ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த ஊர்வாய் அடைக்கிற பொருட்டு ஆண்டவர் எனக்கு சுகம் தரணும்னு நீங்கள் வேண்டிக்குங்க ஃபாதர் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஒவ்வொரு வாரமும் நான் நற்கரணை கொடுத்து கொண்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் கொடுத்த பிறகு அந்த அம்மாவுடைய கால்கள் மிக வேகமாக குணமாகி கொண்டே இருந்தது. ஒரு 2 மாதத்திற்குள்ளாக மருத்துவர்கள் கொடுத்த நேரம் 6 மாதத்துக்கு அப்போ தான் நீ நடப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா 2 மாதத்தில் அந்த நற்கருணையை பெற்றுக்கொண்ட அந்த உற்சாகம், இந்த நற்கருணை ஆண்டவர் எனக்குள் செயல்படுகிறார், அவர் என் எலும்புகளையும் மூட்டுகளையும் செயல்பட வைக்கிறார் என்கிற நம்பிக்கையை நான் ஒவ்வொரு முறையும் செல்கிற பொழுது இயல்பான என்னுடைய பேச்சுவார்த்தை நல்லா இருக்கீங்கம்மா, உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காரு, யோசிச்சு பாருங்க, ரைட்டாக நின்று பாருங்களேன், இன்றைக்கி உங்களால் நிற்க முடியும் அப்படின்ற வார்த்தைகளை நான் இயல்பாக சொல்ல அவர்களும் அதை உள்வாங்கி உட்கிரகித்து அதை அசை போட்ட பிறகு 2 மாதங்களுக்குள்ளாக அந்த தாய் நடக்க ஆரம்பித்து விட்டார். இதில் நடக்க ஆரம்பித்த பிறகுதான் அவருக்குள் ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த அம்மா சொல்லி காமிச்சாங்க, 6 மாதம் நான் படுக்கையிலே இருப்பேன்னு அந்த மருத்துவர் சொன்னார் இல்லையா, 2 மாதத்தில் நான் நம்புகிற ஆண்டவரனை நடக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாட்சியம் சொன்ன பிறகு அவருக்கு ஒரு வெளிச்சமாய் மாறி. அவருக்கு மட்டுமல்ல, இந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சில இந்து சகோதரர்கள் எல்லாம் இருந்தார்கள். நான் ஒவ்வொரு வாரமும் போகிறதுனால அவர்களையும் எனக்கு தெரிந்திருந்தது. அப்போது அந்த 2 மாதம் கழித்து நான் நற்கருணை கொடுக்க அங்கே போகும்போது இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் சொன்னாங்க, சாமி நீங்கள் வேண்டிக்கோங்க, இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சது போல் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்களுடைய கணவருக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, ஒரு அம்மாவுடைய நம்பிக்கை, அந்த துன்பத்தின் மத்தியில் அவர்கள் வெளிக்காட்டிய நம்பிக்கை, பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தியிருக்கிறது, அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த அம்மா நம்பிக்கையினால் தலை நிமிர்ந்து அந்த இடத்தில் நிற்கிறார். தானியேல் அப்படிதான் செய்தார். நீங்கள் வந்து கடவுளை, நீ வேற்று தெய்வத்தை நீ வழிபட்டாயா என்று கேட்கிற பொழுது இல்லை என்று உயிர் பயத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. தலை நிமிர்ந்து சொல்கிறார், நான் என் ஆண்டவரைத்தான் 3 வேளையும் ஜெபித்தேன், அவருக்காகத்தான் நிற்கிறேன் என்று நிமிர்ந்து நிற்கிறார். மக்கபே புத்தகம் 2 மக்கபேயில் முதல் அதிகாரம், 2 மக்கபே 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாசர் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதரை பற்றி இந்த மாதத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீங்க, பார்த்துக்கோங்க. அவரும் இப்படித்தான் பன்றி இறைச்சியை உண்ணக்கூடாது என்று அரசன் சொல்லுகிறான். ஆனால் அங்கு இருக்கிற ஒரு சில நல்ல மனிதர்கள் இவர் மீது நம்பிக்கை, இவர் மீது வைத்திருக்கிற நன்மதிப்பின் காரணமாக நீங்கள் வேற கறியை சமைச்சு கொண்டுட்டு வாங்க, வந்து எங்களோடு சேர்ந்து சாப்பிடுவது போல நீங்கள் நடியுங்கள் என்று சொல்லுகிறார். 2 மக்கபே 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. ஆனால் அவர் நிமிர்ந்து நிற்கிறார், ஆண்டவருக்காக நான் எதையும் செய்வேன், நான் ஏன் போய் சொல்ல வேண்டும், எனக்கு அந்த இறைச்சி பிடிக்காது, நான் வெறுக்கிறேன் அந்த இறைச்சியை, என் ஆண்டவரின் பொருட்டு என்று அவர் அடித்து சொல்லுகிறார். அதனால் அந்த இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அல்ல, அன்றைக்கு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருந்தது. அது கடவுளுக்கு நீதியும் தகுதியும் என்று நினைத்த சூழ்நிலையில் தன்னுடைய நம்பிக்கையை நிமிர்ந்து நின்று அவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல ஒன்று மக்கவே இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மத்தத்தியா அப்படின்னு ஒரு மனிதரை பற்றிய ஒரு செய்தி இருக்கிறது. நீ வாற்று தெய்வத்தை அரசனை நீ திரண்டு நிட்டு வணங்கு, அரசனுடைய கடவுளை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற பொழுது மத்தத்தியா நிமிர்ந்து நிற்கிறார். இல்லை, நான் ஏன் மாற்று தெய்வத்தை வழிபட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் என்னை படைத்த யாவே கடவுளால் தான் என்று சொல்லி தன் நம்பிக்கையால் நிமிர்ந்து நிற்கிறார். இது போன்ற எத்தனையோ சாட்சிகளை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். என் அன்பு இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிற காரியம் இதுதான், நிமிர்ந்து நில்லுங்கள், நம்பிக்கையை ஊன்றுகோலாய் கொண்டு நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி நிமிர்ந்து நிற்கிற பொழுது நாம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம், அவப்பெயர்களை சந்திக்க நேரிடலாம், இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். லூக்கா நற்செய்தி 22 அதிகாரத்தில் 44 வசனம் இப்படி சொல்லுகிறது, கொடிய வேதனைக்கு உள்ளாகவே அவர் மேலும் இறைவனிடம் உருக்கமாய் ஜெபித்தார். பாருங்க, ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்லுகிற பொழுது அவர் கொடிய வேதனைக்கு உட்படவே ஆண்டவரிடம் மிகவும் உருக்கமாக அவர் ஜெபித்தார். பல நேரங்களில் நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் ஆளப்பட்டிருக்கிற பொழுது, கடவுளோடு உள்ள உறவில் நீங்கள் இறக்கமாக நெருக்கமாக இருக்கிற பொழுது, சூழ்ந்திருக்கிற சமூகம் நம்ம எப்படித்தான் பேசும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, இந்த இப்போ வந்து அது பேர் என்ன, அதிகாலை ஜபக்குழு அப்படின்னு ஒரு ஜபக்குழுலாம் வந்து லே பீப்புள் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் மக்களாக இணைந்து இந்த இந்த கொரோனா காலத்தில் ஜபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத அந்த சூழ்நிலையில் அதிகாலை ஜபக்குழு 3 மணிக்கு ஜபிக்கக்கூடிய அந்த ஜபக்குழுக்கெல்லாம் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் உண்மை பேசுகிற பொழுது சொன்னார், ஃபாதர் என் மனைவியினுடைய ஆன்மீகம்தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன என்னென்ன எப்படி சொல்றீ, ஐயோ 3 மணிக்கெலாம் அந்திரிச்சு லைட்டை போட்டுவிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துறேன். நம்ம ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலைக்கு அந்த நேரம் பார்த்து பைபிள் தூக்கிட்டு உட்காந்துருது. எப்போயாவது எப்போ பேசினாலும் ஃபோனு பிஸியாக இருக்கு, ஃபோனில் எந்த நேரம் பார்த்தாலும் ஆன்லைன் ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அவர் அதை ஒரு குறையாக சொன்னார். சொல்லத்தான் செய்வாங்க, ஆனால் குடும்ப காரியங்களை நாம் சரியாக செய்துவிட்டு நம்முடைய ஓய்வு நேரங்களில் இறைவனோடு ஓய்ந்திருக்க நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நம் ஆண்டவருக்காக நிமிர்ந்து நிற்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கை காரியங்களை ஆன்மீக காரியங்களை முன்னெடுக்கிற பொழுது நம்ம இந்த உலகம் அப்படித்தான் சொல்லும், பிழைக்க தெரியாதவன்னு சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து என்னென்னமோ வசையான சொற்களெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்போம், ஒரு நாள் அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை கொடுக்கப்படும் என்பதை நாம் இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு முதல் வாசகத்துக்கு முடித்து நீங்கள் நற்செய்தி வாசகத்திற்கு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொல்கிறது போல இன்றைக்கு வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. என்ன சொல்கிறாரு, நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகருக்குள்ளே வர வேண்டாம். எனக்கு உடனே இந்த வசனத்தை வாசித்தவொடனே எனக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, இந்த கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் பெருவெள்ளம் வந்துச்சு. அப்போ வந்து அப்போது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா சொன்னார், வெளியூருக்கு போன யாரும் என்ன செய்யாதே, சென்னைக்குள் ஒரு 2-3 நாட்களுக்கு திரும்பி வராதீர்கள், இங்கே வெள்ள அபாயம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. அது எனக்கு ஆகும் வந்துச்சு திடீர்னு அதை வாசித்த உடனே. அப்போ இந்த இடத்துல அப்படி தான் ஆண்டு சொல்கிறார், வெளியில் போனவங்க நாட்டுப்புறத்துக்கு போனவங்க யாரும் நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே இருப்பவர்கள் அங்கே இருந்துக்கோங்க, யாரும் எருசலேமுக்குள் வர வேண்டாம், இங்கு பேராபத்தை இந்த நகர் சந்திக்க போகிறது அப்படின்னு சொல்லுகிறார். 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் வாசிக்க கேட்டோம், இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து அந்த ஆலயத்தை பார்த்து அழுதார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் அப்படி ஆண்டவர் அழுகிறார்னா, ஒன்று அவருடைய துன்பத்தை குறித்து அழுகிறார், இரண்டாவது எத்தனை முறை இறைவாக்கு அறிவிக்கப்பட்டாலும் எத்தனை மனிதர்கள் இறைவாக்கு அறிவிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையால் கிறிஸ்துவ ஆண்டவரை சாட்சியப்படுத்தியிருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் அழகைக்கு பணி செய்யக்கூடிய மனநிலையோடு வாழ்கிறவருக்கு வருகிற தீமையைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய அழிவு குறித்த வார்த்தைகள் நிறைய இருக்கிறது, நீங்கள் வாசித்திருப்பீர்கள், பல அடையாளங்களையும் அவர் சொல்வதை பார்க்கிறோம். இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், நீங்கள் தலை நிமிர்ந்து வல்லமையோடும் ஆட்சியோடும் மானுட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள், இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் மீட்பு நெருங்கி வருகிறது. என் அன்பு இறைப்பிள்ளைகளே, நம் எல்லோரும் இறைவனுக்கு முன்பாக இந்த சமூகத்துக்கு முன்பாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் தலை நிமிர்ந்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ நம்ம தலை குனிவோம் சொல்லுங்க, எப்போ நம்ம தலை குனிவோம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் கற்பனையை நினச்சி பாருங்களேன், ஒரு ஹெவியான வெயிட்டை நம்ம தூக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கல் இல்லை ஒரு 20 கிலோ இருக்கிற ஒரு இளவட்ட கல் வச்சுக்கோங்க, அந்த கல்லை நீங்கள் தூக்கும் போது நிமிர்ந்து நின்று இப்படிலாம் நீங்கள் தூக்க முடியாது. என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் நாம் குனிந்து தான் ஆக வேண்டும். மடியில் கணம் ஏறுகிற பொழுது தலை தன்னாலே குனிந்து போய்விடும். மடியில் கணம் ஏறுகிற பொழுது, நம் ஏதாவது சுமையை தூக்குகிற பொழுது நம்முடைய தலை தன்னால் கவிழ்ந்து போய்விடும். தேவையற்ற சுமைகளை நாம் எடுத்து எறிவோம். இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கிற பற்றுதையின் காரணமாக நாம் சேர்த்து வைத்திருக்கிற சுமைகளை எல்லாம் எடுத்தறிந்து விட்டு நாம் தலை நிமிர்ந்து நிற்போம் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருடைய சாட்சியாக. நீங்கள் நினைக்கக்கூடாது, என்ன ஃபாதர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க விளைஞ்ச பயிர் குனிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, விளைஞ்ச பயிர் குனிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேற. நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்காக நாம் தலை நிமிர்ந்து சாட்சியம் சொல்ல வேண்டும். அந்த சாட்சிய வாழ்க்கையை தான் இன்றைக்கு தானியேல் வாழ்ந்திருக்கிறாரு, ரெண்டு மக்கபேல சொன்ன எலியாசர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு, ஒன்று மக்கபேல இருக்கிற மத்தத்தியா அவர்கள் நமக்கு வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை பயணத்தில் நாம் எந்நாளும் தொடர்ந்து பயணிக்க இறைவன் நம்மோடு இருக்கிறார். இறைவனுக்காக தலை நிமிர்ந்து நிற்போம், இறைவன் நம் தலை காப்பார். ஆமேன்.